பாடசாலை மாணவர்களுக்காக ஒளிபரப்பாகும் ஊவா வானொலி குறுகல நிகழ்ச்சியானது மாணவர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் மிக்க மகிழ்ச்சியுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். என் அன்பு மாணவர் செல்வங்களே, இன்றைய நிகழ்ச்சியானது தரம் 5 மாணவர்களுக்காக சுற்றாடல் சார்ந்த செயற்பாடு என்னும் பாடத்தில் 15வது அழகான மனிதனும் தகவலும் என்னும் பாடத்தை பற்றி விளக்கலாம் என நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்ற விதத்தில் நடாத்துவதற்கு இணைந்திருக்கும் ஆசிரியர் திரு கானா சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை ஆரம்ப பிரிவு ஆசிரியர். ஆம் மாணவர் செல்வங்களே, இன்றைய பாடத்தினூடாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தலைப்பானது நான் ஏற்கனவே கூறியது போல் மனிதனும் தகவல்களும் என்ற பாடத்தினை பற்றி உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்களும் இந்த பாடத்தினை நன்கு அறிந்து விளங்கிக் கொண்டு செயற்படுவர்களாயின் உங்களுக்கு அது நன்மையாக அமையும் என ஆரம்பத்திலேயே கேட்டுக்கொண்டு பாடத்தை தொடர்வோம். ஆமாணவர்களே, வளமை போல் பாடத்தின் ஆரம்பத்திலேயே நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்த விடயம். அதேபோல் இன்றும் கூட நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என நினைக்கின்றேன். எனவே உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு, எழுது கருவிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் இப்பாடத்தினை நன்கு அவதானித்து குறித்துக் கொள்ளுங்கள். ஆம் அன்பு செல்வங்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மனிதனும் தகவலும் என்ற பாடத்தினூடாக நாம் எவற்றை பற்றி அறிந்து கொள்ளப் போகின்றோம் என்பதை ஆரம்பத்திலேயே அறிந்து கொள்வோம். அதாவது மனிதனும் தகவல்களும் என்ற பாட அலகினூடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பின்வரும் விடயங்கள் சுட்டிக்காட்டுகின்றேன். அதனை நாம் ஆரம்பத்திலேயே அறிந்து கொள்வோம். அதாவது வெவ்வேறு ஊடகங்கள் மற்றும் முறைகளை பயன்படுத்தி தகவல்களை பெறுதல். ஆமாணவர்களை, திரும்பவும் கூறுகின்றேன், வெவ்வேறு ஊடகங்கள் மற்றும் முறைகளை பயன்படுத்தி தகவல்களை பெறுதல். இரண்டாவதாக, தொடர்பாடல் ஊடகங்கள் தொடர்பான பாதகமான நிலைமைகளை பற்றி விளக்கத்துடன் செயற்படல். தொடர்பாடல் ஊடகங்கள் தொடர்பான பாதகமான நிலைமைகள் பற்றி விளக்கத்துடன் செயற்படுதல். அடுத்ததாக, தொடர்பாடல் முறைகளில் சமிகள், கட்டளைகள் அல்லது ஏவல்கள், செய்திகளை பற்றிய விளக்கம். தொடர்பாடல் முறைகளில் சமிகள், கட்டளைகள் அல்லது ஏவல்கள், செய்திகளை பற்றிய விளக்கம். குழந்தைகளே, நீங்கள் இந்த பாடத்தை விளங்கிக் கொள்வதற்கு முன்பு மனிதனும் தகவல்களும் என்ற விடத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நன்கு தெரிந்த விடயம். அன்றாட வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகின்ற மிக முக்கியமான ஒரு தலைப்புத்தான் இது. ஆகவே நான் ஆரம்பத்திலே கூறியது போல் இந்த மனிதனும் தகவல்களும் என்ற பாடத்தின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை நான் கூறினேன். இப்பொழுது தகவல்கள் என்றால் என்ன, தகவல் பற்றிய ஒரு சிறு விடயத்தை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது பிள்ளைகள், தகவல் தொழில்நுட்பம் மிக அண்மை காலமாக மிக துரிதமாகவே முன்னேற்றம் அடைந்து வரும் ஒரு துறையாகும். அதாவது தகவல் துறையானது மிக அண்மை காலமாக மிக துரித கதியில் முன்னேற்றம் அடைந்து வரும் ஒரு துறையாகும். ஒரு நாட்டில் உள்ளேயும் நாடுகளுக்கு இடையேயும் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக செய்தித்தாள்கள் போன்ற அச்சு ஊடகங்களும் மின்னஞ்சல் உட்பட இலத்திரனியல் ஊடகங்களும் பயன்பாட்டில் இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது தகவல்கள் தொடர்பான விடயங்களில், அதாவது தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக செய்தித்தாள்கள் போன்ற அச்சு ஊடகங்களும் மின்னஞ்சல் உட்பட இலத்திரனியல் ஊடகங்களும் பயன்பாட்டில் உள்ளன. சமூகத்தில் வாழும் ஒருவர் என்ற வகையில் புற உலகு பற்றிய தகவல்கள் தொடர்பாக அறிவூட்டம் பெற்றிருப்பது முக்கியமானது. அப்படித்தானே? உண்மையிலேயே நீங்கள் இதனை அறிந்து கொள்ளுங்கள். அதாவது சமூகத்தில் வாழும் ஒருவர் என்ற வகையில் புற உலகு பற்றிய தகவல்கள் தொடர்பாக அறிவூட்டம் பெற்றிருப்பது மிக முக்கியமானது. சமூக பொருளாதார, அரசியல், சமய தகவல்கள் குறித்து இவற்றை அறிவை பெற்றுக் கொள்வது மிக முக்கியமானதாகும். இன்றைய காலத்தின் தேவையும் கூட. இவ்வாறு தகவல்கள் தொடர்பான விளக்கம் ஒன்றை பெற்றுக் கொள்வது மாணவர்களாகிய நீங்கள் அறிந்திருப்பது காலத்தின் தேவையாக உள்ளது. அப்படியென்றால் பிள்ளைகளே, இப்போது உங்களுக்கு தகவல் தொடர்பான ஒரு சிறு விளக்கம் தந்தேன், நீங்கள் அதனை அறிந்திருப்பீர்கள். இப்போது நாம் தகவல் என்பது என்ன, அதே போல் தொடர்பு என்பது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். தகவல் என்பது பிள்ளைகள் பிறர் அறியும் வகையில் வெளிப்படுத்தும் செய்தி என்ற பொருளாகும். அதாவது ஒரு தகவல் என்பது பிறர் அறியும் வகையில், அதாவது மற்றவர்கள் அறியும் வகையில் வெளிப்படுத்தும் செய்தி என்று பொருள்படும். அப்படியென்றால் தொடர்பு என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். தொடர்பு என்றால் இரு இடங்களை இணைப்பதாகும், அதாவது இரு இடங்களை இணைப்பதாகும். இப்போது உங்களுக்கு தகவல் தொடர்பு என்பதை பற்றிய ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் இவ்வாறான தகவல் தொடர்புகளை நீங்கள் அதிகமாக அறிந்திருப்பீர்கள். அதே போல் இப்போது இந்த தகவல் தொடர்பு மிக வேகமாக வெவ்வேறான முறைகளில் இவை முன்னேற்றம் அடைந்திருப்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் பிள்ளைகள், தகவல் தொடர்படும் முறைகளில் சில என்ன என்று பார்ப்போம். அதாவது தகவல்கள் எவ்வாறான முறைகளில் இடம்பெறுகின்றன என்பதை பற்றி நான் சொல்லுகின்றேன். அதாவது பாருங்கள், ஓவியங்கள் மூலம் தகவல் தொடர்பை பெற்றுக் கொள்ளுதல். ஓவியங்கள் என்பது உங்களுக்கு தெரியும், அதன் மூலமாக தகவல்களை கொண்டு தொடர்புபடுத்துதல். அடுத்தபடியாக ஒளி வழி தகவல் தொடர்பு. மூன்றாவதாக காணப்படுவது பட வழி தகவல் தொடர்பு, அதாவது படங்கள் மூலமாக தகவல்களை தொடர்பு கொள்ளுதல். அதேபோல் தோற்கருவிகள் மூலமாக தகவல்களை தொடர்பு கொள்ளுதல். கடிதம் மூலம் தகவல்களை தொடர்பு கொள்ளுதல் அடுத்தபடியாக நாம் இணைத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக தற்காலத்தில் அச்சு வழி தகவல்கள் தொடர்பும் தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அச்சு வழி தகவல் தொடர்பு என்பது உங்களுக்கு தெரியும், அச்சு ஊடகமாக தகவல்களை வெளிப்படுத்துதல். அடுத்தபடியாக இலத்திரனியல் வழி தகவல் தொடர்பு, இலத்திரனியல் வழி தகவல் தொடர்பு. அடுத்தபடியாக இணைய வழி தகவல் தொடர்பு. இவ்வாறான பல முறைகளில் இந்த தகவல் தொடர்புகள் பயன்பாட்டில் உள்ளன. அப்படியென்றால் பிள்ளைகள், ஓவியங்கள் மூலமாக, நான் கூறியது போல் ஓவியங்கள் மூலமாக எவ்வாறான தகவல்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம் அல்லது எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பதை பற்றி சொன்னால், அவை குகை ஓவியங்களாக காணப்படுகின்றன. என்ன குகை ஓவியங்கள்? குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் மூலமாக சில தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். உதாரணமாக ஆரம்ப காலத்து மன்னர்களால் அமைக்கப்பட்ட சில ஓவியங்களை எங்களுக்கு சொல்லலாம். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் குகை ஓவியத்தில் அஜந்தா ஓவியம், அதே போல் எமது நாட்டில் இருக்கின்ற குகை ஓவியங்களில் சிறப்பு பெற்ற ஒன்றாக காணப்படுகிறது சிகிரியா ஓவியம். இவ்வாறான இடங்களுக்கு நாங்கள் செல்லும் பொழுது அங்கே காட்டப்பட்டிருக்கின்ற படங்களினூடாக எங்களுக்கு ஒரு தகவலை அறிந்து கொள்வதற்கு முடிகின்றது. அடுத்தபடியாக பிள்ளைகள், நான் இரண்டாவதாக கூறினேன் ஒலி வழி தகவல் தொடர்பு. ஒலி வழி தகவல் தொடர்பு என்பது வாய்மொழி மூலமாக நாம் தொடர்பு கொள்ளுதல். வாய்மொழி மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் முறையைத்தான் ஒலி வழி தகவல் என்று சொல்லுகின்றோம். அடுத்தபடியாக இருப்பது பட வழி தகவல் தொடர்பு. பட வழி மூலம் என்று சொல்லும் பொழுது பட வடிவ எழுத்துக்கள், பல வகையான வடிவ எழுத்துக்களை கொண்டு காட்டுவது குறிக்கும். அடுத்தபடியாக நான் கூறியது தோற்கருவிகள் என்று சொல்லும்பொழுது, அதாவது தோற்கருவிகள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வரலாம், ஆரம்ப காலத்தில், அதாவது புராதன காலத்தில் மன்னர்கள் தங்களுடைய தகவல்களை தெரிவிப்பதற்கு முரசுகளை பயன்படுத்தினர், பேரிகைகள் என்று சொல்வோம். அதேபோல் தற்பொழுது தப்பு, பேரிகைகள், மத்தளங்கள் போன்றவற்றையும் நாங்கள் எடுத்து கூறலாம். ஆம் மாணவர் செல்வங்களே, நான் இப்போது கூறியது போல், அதாவது தோற்கருவிகள் மூலமாக கூறியது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். இதனை போலத்தான் அச்சு ஊடகம் என்று சொல்லும் பொழுது கடிதம் மூலம் தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அதாவது ஆரம்ப காலத்தில் துணி, ஓலை, அதேபோல் தோல், மரத்துண்டு, அஞ்சல் சேவை போன்றவற்றின் மூலமாக இவை இடம்பெற்றன. அதாவது அச்சு வழி தகவல் தொடர்பு என்று சொன்னேன். இதற்காக பயன்படுத்தப்படுகின்றன பார்ப்போம். காகிதம், துணி, புத்தகம், பத்திரிகைகள் போன்றவற்றை பயன்படுத்துகின்றன. ஆம் மாணவர்களே, மாணவர்களுக்கு நன்றாக இது விளங்கிக் கொள்ள வேண்டும். தற்காலத்தில் விருத்தி அடைக்கப்பட்டுள்ள அல்லது முன்னேற்றம் அடைந்து வரும் தகவல் தொடர்புகளில் இன்னும் ஒன்று இருக்கின்றது பார்ப்போமாயின், இலத்திரனியல் வழி தகவல் தொடர்பு. இலத்திரனியல் வழி தகவல் தொடர்பு என்று சொல்லும் பொழுது அதிலே பயன்படுத்தப்படுகின்ற முறைகள் தான் தொலைபேசி, தந்தி, வானொலி, தொலைக்காட்சி, கணினி போன்றவற்றை கூறலாம். அதேபோல் தொலைபேசி, தந்தி, வானொலி, தொலைக்காட்சி, கணினி என்று சொல்லும் பொழுது கம்ப்யூட்டர் போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக இருக்கின்ற இன்னொரு தொடர்பு முறை பிள்ளைகள் இணைய வழி தகவல் தொடர்பு. இது அநேகமாக மின்னஞ்சல் வலைப்பக்கம் என்று சொல்லப்படுகின்ற முறைகளையும் பயன்படுத்துகிறார்கள். இவ்வாறு பல்வேறு வழிகளில் இந்த தொடர்பு முறைகள் பின்பற்றப்பட்டு அதன் மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவுகின்றன. தற்காலத்தில் இவை அனைத்தும் நீங்களும் முன்னேற்றம் அடைந்து கொண்டு வரும் வேளையிலும் நீங்களும் இவ்வாறான தகவல் முறைகளை பற்றி நன்கு விளங்கியிருக்க வேண்டிய அவசியம் அல்லது கட்டாயமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விஷயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் இவற்றை நன்கு மேலும் மேலும் பல விளக்கங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் பல தேடுதல் முறைகளை நீங்கள் பின்பற்றி அதன் மூலமாக விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பான மாணவர் செல்வங்களே, நான் கூறுவது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறான அந்த தகவல் தொடர்பு முறைகளில் எவை என கேட்டால் நீங்கள் உடனே கூறுவீர்கள், விருப்பத்துக்குரிய ஒரு முறைதான் தற்காலத்தில் கணினி முறை. உங்களுக்கு தெரியும், கணினி என்பது கம்ப்யூட்டர். யாருக்குமே விருப்பமான ஒரு செயற்பாடாக இன்றைய காலத்தில் எவராலும் விரும்பத்தக்க ஒரு முறையை பின்பற்றுகின்ற ஒரு முறைதான் கணினி முறை. இன்று இந்த கணினி முறையில் தகவல்கள் தற்காலத்தில் மிக முக்கியமாக இதுவே இடம்பெறுகின்றன. அதாவது கணினி மூலமாக பயன்படுத்தப்படுகின்ற தகவல் முறைகள் பலவாறாக இடம்பெறுகின்றன. அந்த வகையில் ஊடகங்களின் மூலம் அதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுகின்றன. இந்த ஊடகத்தின் மூலமாக அதிகமான தகவல்கள் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன. உதாரணமாக பார்ப்போமானால், அரச தனியார் நிறுவனங்களில் பல்வேறு இணைப்பினை ஏற்படுத்தி பயன்படுத்துவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அரசாங்கத்துக்கும் தனியார் துறைக்கும் சார்ந்த சில நிறுவனங்களில் பல்வேறு இணைப்புகளை ஏற்படுத்தி அவர்களுடைய செயற்பாடுகளை விளங்கிக் கொள்வதற்கு அல்லது தகவல்களை அறிந்து கொள்வதற்கு இவை பெரிதும் ஒரு ஊடகமாக உதவுவது இந்த கணினி முறையாகும். அதேபோல் பிள்ளைகள், கணினி ஊடாக நாம் பத்திரிகைகள், புத்தகங்கள், கடிதங்கள், சுவரொட்டிகள், விளம்பரங்கள், வாழ்த்து மடல்கள், துண்டு பிரசுரங்கள், படங்கள் போன்றவற்றையும் வடிவமைக்கலாம். இது உங்களுக்கு நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் அல்லது கணினி என்று சொல்வதில் நீங்கள் கொஞ்சம் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் ஆயின் உங்களுக்கு இது நான் சொல்ல தேவையில்லை. அதன் மூலமாக எவ்வளவான முறைகளில் தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். எனினும் இதனையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது கணினி ஊடாக பத்திரிகைகள், புத்தகங்கள், கடிதங்கள், சுவரொட்டிகள், விளம்பரங்கள், வாழ்த்து மடல்கள், துண்டு பிரசுரங்கள், படங்கள் போன்றவற்றை வடிவமைக்க முடியும். நான் கணினியை பற்றி சில விடயங்களை கூறியது போல் பிள்ளைகள், இன்னும் ஒன்று இருக்கின்றது உங்களுக்கு தெரியும், வலைத்தளங்கள். வலைத்தளங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் பயன்படுத்தப்படுகின்ற சுருக்கெழுத்து காணப்படுகிறது, WWW என்று சொல்வார்கள். இதனுடைய விரிவாக்கம் வேர்ல்ட் வைட் வெப் என்று சொல்வார்கள், உலக விரிவு வலை என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் உலக விரிவு வலை என்றும் கருதப்படுகிறது. இது கணினியில் இந்த வலைத்தளங்கள் திறந்து பார்ப்பதற்கு இணைய உதவுவது. அதாவது ப்ரௌசர் என்ற மென்பொருள் அல்லது அநேகமான இவை அனைத்தும் இலேசான முறையில் இலவசமாகவே தரப்படுகின்றன. அதாவது இப்படி சொன்ன ஆரம்பத்தில் கூறியது பிள்ளைகள், வலைத்தளங்கள் என்று சொல்லும் பொழுது வேர்ல்ட் வைட் வெப் என்று சொல்லப்படுகின்ற உலக விரிவு வலை என்று கூறப்படுகிறது. இது கணினியில் இந்த வலைத்தளங்களை திறந்து பார்ப்பதற்கு இணைய உதவுவது. அதாவது ப்ரௌசர் என்ற மென்பொருள் அல்லது அதன் தொடர்பான அந்த மென்பொருள் என்று சொல்லப்படுகின்ற புரோசர் அநேகமாக இவை பயன்படுத்தப்படுகின்றன. இது இலவசமாகவே எல்லாவற்றையும் தரப்படுகிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்ப்போமானால் இன்னும் இருக்கின்றது, அதாவது கல்வி சார்ந்த தகவல்களை தேடி பெற்று விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய காலத்தில் நீங்கள் கல்வியிலே மிகவும் பல்வேறுபட்ட தகவல்களை விளங்கிக் கொள்வதற்கு அல்லது கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு பிள்ளைகள் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். பாருங்கள், உங்களுடைய ஆசிரியர் வகுப்பறைகளில் கூறுவார்கள், நீங்கள் ஏதாவது ஒரு தலைப்பை கூறினால் அந்த தலைப்புக்கு ஏற்ற விதத்தில் கம்ப்யூட்டரில் அல்லது கணினியில் ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு வரும்படி. ஆகவே நீங்கள் என்ன செய்வீர்கள், உடனே அந்த முறையை பின்பற்றி கம்ப்யூட்டரில் அல்லது கணினியில் இருந்து ஒரு பிரதியை எடுத்துக்கொள்வீர்கள். ஆகவே தற்காலத்தில் இந்த கணினி முறையில் கல்வித்துறைக்கு மிகவும் பெரிது உதவுகின்றது என்பதும் நாங்கள் இங்கே மறந்துவிடக்கூடாது. எனவே பிள்ளைகள், இது தொடர்பான அந்த விடயங்களை நீங்கள் மென்மேலும் அதன் மூலமாக கற்று அதனுடைய முழு பயனையும் அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆமாணவர் செல்வங்களே, தற்காலத்தில் எல்லா தொடர்புகளுக்கும் இணைய வழி தொடர்பு பெரிதும் உதவுகின்றது என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். அதே வேளையில் இவற்றை நீங்கள் அதனை சரியான முறையில் கற்று அதன் உண்மைத்தன்மைகளை அல்லது அதனுடைய அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிதும் உதவும் என்பதும் எங்களுக்கு இவ்வேளையில் கூறுவதற்கு உதவக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு முறையில் பார்த்தால் இன்னொரு முறை பிள்ளைகள் ஒரு கடிதத்தை, ஒரு கடித வழிமுறை சொல்லுவோம், அவை கடிதம் புராதன காலத்திலிருந்து எழுத்து வடிவிலான முறைகளை தகவல்களாக பரிமாறிக்கொள்வதற்கு இந்த கடித முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிள்ளைகள், இன்று கடித முறை போக்குவரத்தும் தற்பொழுது எவ்வளவான முறைகளில் அந்த மாற்றம் அடைந்திருந்தாலும், இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றங்கள் எவ்வளவு தூரத்தில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் கூட, ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த கடித முறையும் தற்காலத்தில் உள்ளது என்பதும் மறந்துவிடக்கூடாது. இந்த கடிதத்தின் மூலமாக பல நாடுகளில் உள்ள பல்வேறு நபர்களுக்கு அனுப்பவும், பல்வேறு இடங்களிலிருந்து பெறப்பட்ட பல கடிதங்களை ஒரு நபருக்கு அனுப்பவும் இம்முறை உள்ளது. அதாவது நான் கூறுவது நன்றாக கடித முறை ஒத்ததாக காணப்படுகின்ற முறை சற்று வித்தியாசமான முறையில் இன்றைய காலத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. அந்த முறைத்தான் நான் கூறினேன், ஒரு கடிதத்தை பல நாடுகளில் உள்ள பல்வேறு நபர்களுக்கு அனுப்பவும், பல்வேறு இடங்களிலிருந்து பெறப்பட்ட பல கடிதங்களை ஒரு நபருக்கு அனுப்பவும் பயன்படுத்தப்படுவது மின்னஞ்சலில் ஆகும். ஆகவே மின்னஞ்சல் என்பது உங்களுக்கு தெரியும், இமெயில் என்று சொல்வார்கள், அந்த முறை தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் ஒரு விசேடத்தன்மையும் இதற்கு உண்டு. உலகிலேயே மிகவும் குறைவான செலவில் அதிக தூரத்தில் உள்ளவர்களுக்கும் மிக விரைவாக, அதாவது குறைவான நேரத்தில் சென்றடைவது மின்னஞ்சலில் காணப்படும் ஒரு சிறப்பம்சமாகும். எனவே பிள்ளைகள், இன்றைய காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற முறைகளில் இந்த மின்னஞ்சல் முறை மிகவும் பிரதானமான இடத்தை வைத்துள்ளது என்பது இந்த வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதனை பற்றிய மேலதிகமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவ்வாறான முறைகளை அனுபவமாக கற்றுக்கொள்வது பெரிதும் உதவும். எனவே பிள்ளைகள், இன்றைய காலத்தில் மின்னஞ்சல் முறையும் ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களில் ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒன்றாக நீங்கள் கருத வேண்டும். நான் கூறிக்கொண்டு செல்வது அல்லது விளக்கம் கொடுப்பது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிள்ளைகள். நீங்கள் இந்த வேளையில் மிகவும் அவதானமாக கவனமாக செயல்பட வேண்டும். இவ்வாறான தலைப்புகளில் இருக்கின்ற சொற்கள் அல்லது பயன்படுத்தப்படுகின்ற விடயங்கள் அனைத்தும் உங்களுடைய செவியில் மறக்காமல் பதித்துக் கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் இந்த பாடத்தை நன்கு புரிந்து கொள்வதற்கு ஏற்றதாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அமையும் என்று நினைக்கின்றேன். எனவே இந்த மனிதனும் தகவல்களும் என்ற பாடத்தினூடாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை படிமுறையாக நீங்கள் அறிந்து கொண்டு செல்வதற்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் தயாராக இருந்து மேலும் விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. அந்த வகையில் பிள்ளைகள், இன்றைய காலத்தில் பல்வேறு தகவல்கள் எவ்வாறான முறையில் இடம்பெறுவது என்பதை கூறினேன். இன்னும் ஒன்று இருக்கின்றது, அதாவது நியமமான குறியீடுகள் என்று சொல்வோம். இதுவும் எங்களுக்கு தகவல் தருகின்ற இன்னொரு முறையாக இருக்கின்றது. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு பிரித்து காட்டினேன், குறியீடுகள் மூலமாக சில தகவல்களை பெற்றுக் கொள்வோம் என்று. ஆகவே குறியீடுகள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக உலகெங்கும் அதாவது இன்றைய காலத்தின் உலகெங்கும் பொதுவாக பயன்படுத்தப்படும் நியமமான குறியீடுகள் தொடர்பாகவும் பல தகவல்களை வெளிப்படுத்தப்படுகின்றது. உலகெங்கும் சொல்லும் பொழுது எமது நாடு மட்டுமல்ல, எல்லா நாடுகளையும் சேர்ந்த ஒரு உலகமாக கருதப்படுகின்ற உலகெங்குமே பொதுவாக பயன்படுத்தப்படும் நியமமான குறியீடுகள் தொடர்பாகவும் பல தகவல்களை வெளிப்படுத்துகின்றது என்பதை அறிந்திருக்க வேண்டிய விஷயம். ஆம், குறியீடுகள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற சில வகையான பொருட்களில் அல்லது பாதைகளில் அல்லது வழியில் செல்லும் பொழுது சில சமயங்கள் காட்டப்படுகின்ற சில குறியீடுகள், இவ்வாறான பல இடங்களில் அல்லது சாதாரணமாக காணப்படுகின்ற சில இயந்திர உபகரணங்கள், அதாவது மின்சார உபகரணங்களில் காணப்படுகின்ற உதாரணமாக தொலைக்காட்சி பெட்டி போன்ற பொருட்களை கூறலாம். இவ்வாறான பெட்டிகளின் வெளிப்புறமாக எத்தனையோ குறியீடுகள் இருப்பதையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதனையும் நீங்கள் வீடுகளிலோ அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவற்றை நன்கு அவதானித்து நீங்கள் செயல்பட்டால் அதனுடைய விளக்கம் மேலும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியென்றால் பிள்ளைகள், இந்த குறியீடுகள் அதிகமாக பொது இடங்களிலும் சில உணவு மற்றும் அவுடத பொதிகள் என்று சொல்லும் பொழுது மருந்து பொதிகள் என்று சொல்லலாம், அவற்றிலும் காணலாம். அந்த குறியீடுகளை நாம் எதைவற்றில் காணலாம் என்று சொன்னால், பொது இடங்களிலும் காணலாம், அதே போல் சில உணவு வகைகளிலும், அதே போல் அவுடத பொதிகளிலும் காணலாம், மேலும் சில பாவனை பொருட்களிலும் காணலாம் என்று சொன்னேன். மேலுரைகளை அவதானித்து பார்த்தால் அங்கே காணப்படுகின்ற சில குறியீடுகள் பொதுவாக எல்லா விளக்கங்களையும் அந்த குறியீடுகள் மூலமாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே பிள்ளைகள், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அல்ல இந்த பாடத்தை பற்றி விளங்கிக் கொண்ட பின்னர் நீங்கள் இவற்றை அவதானித்தால் சற்று மேலும் விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறான குறியீடுகளிலும் வெவ்வேறான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை புரிந்திருக்க வேண்டும். இதனால் அப்பொருட்களை எளிமையாகவும் மிக சுலபமாகவும் பயன்படுத்தவோ அல்லது எம்மை ஆபத்துகளில் இருந்தோ பாதுகாக்க உதவுகின்றன. இந்த குறியீடுகள் எதற்கு உதவுகின்றன என்று கேட்டால் பிள்ளைகள், எங்களுக்கு ஏற்படுகின்ற சில எளிமையாகவோ அல்லது சுலபமாகவோ அவற்றை கையாள்வதற்கு, அதனை பயன்படுத்துவதற்கு இந்த குறியீடுகள் உதவுகின்றன. நீங்கள் பாடசாலைகளில் கூட உங்களுடைய வகுப்பறைகளில் மாணவர்களுக்கு உங்களுக்கு ஆசிரியர் போதித்திருப்பார் அல்லது ஆசிரியர் குறித்து சொல்லியிருப்பார், நீங்கள் அதனை அவதானித்து பாருங்கள். அப்படி இல்லா என்றால் இந்த பாடத்தை கற்ற பிறகு இவ்வாறான நான் கூறியது போல் சில வகையான பொருட்களில் பொதிகளில் காணப்படுகின்ற மேலுரைகளை நீங்கள் அவதானித்தால் இந்த குறியீடுகளுடைய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதனை நீங்கள் நன்கு சோதித்து பார்த்து அவற்றை மனதில் நிறுத்திக் கொண்டால் உங்களுக்கு எந்த ஒரு பொருளிலோ அல்லது எந்த வகையான பொருளில் காணப்படுகின்ற மேலுரைகளில் காணப்படுகின்ற அந்த குறியீடுகளுடைய கருத்துக்கள் உங்களுக்கு நன்கு விளக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த விளக்கத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பொருட்களை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த குறியீடுகள் எங்களுக்கு எளிமையானதாகவும் சுலபமாகவும் அதே போல் எங்களுக்கு ஏற்படுகின்ற விபரீதங்களில் இருந்தும் பாதுகாக்கிறதுக்கு உதவுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பிள்ளைகள், இந்த குறியீடுகள் அதிகமாக நாம் பயணிக்கும் வீதிகளிலும் வாகனங்களிலும் கூட பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த குறியீடுகள் என்பது பிள்ளைகள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒன்று என்பதும் நீங்கள் அறிந்து இருக்க வேண்டிய விஷயம். இவற்றையும் நீங்கள் நான் கூறியது போல் சில தேடல்கள் மூலமாக நீங்கள் அறிந்து விளக்கத்தை பெற்றுக் கொள்வீர்களாயின் அது உங்களுடைய மனதிலே நன்கு பதிந்து கொள்ளும், உங்களுடைய வாழ்க்கைக்கும் உதவும், அதே போல் உங்களுடைய கல்விக்கும் உதவும், நீங்கள் தயாராகும் அல்லது எதிர்பார்த்திருக்கும் புலமை பரீட்சைக்கும் இது உதவும். எனவே பிள்ளைகள், நான் கூறியது போல் இந்த பாடத்தினை நன்கு விளங்கிக் கொண்டு நீங்கள் அதற்கேற்றவாறு செயல்பட்டால் உங்களுக்கு மீண்டுமாக இந்த பாடத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். அப்படித்தானே? நீங்கள் அருமையாகவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாகும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய தேவைப்பாடுகளும் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எதிர்வரும் காலங்களில் கல்வித்துறையானது மிக வேகமாக மாற்றமடைந்து கொண்டு வரும் காலத்துக்கேற்ப நீங்களும் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் புலமை பரீட்சையிலும் கூட நீங்கள் சிறந்த பெறுபேறை பெற்றுக் கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கை கொடுக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படியென்றால் நீங்கள் நான் கூறியது போல் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் கேட்டு செவிமடுத்து அதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. எங்கே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய உதவிகள் அல்லது ஆக்கங்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கவும். கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. கட்டாயம் அவ்வாறு எங்களுக்கு தெரிவித்தால் நாங்கள் இதனை மேலும் எங்களால் முயன்றளவு உங்களுக்கு ஏற்ற விதத்தில் இதனை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நான் சமிஞ்சிகள் என்று கூறும் பொழுது பிள்ளைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அதாவது குறியீடுகள் என்று சொல்லும் பொழுது நான் சில உதாரணங்களை கூறுகின்றேன். அதாவது பாருங்கள், சில இடங்களில் சிற்றுண்டி சாலை ஒன்று காணப்படுவதாயின் அங்கே சிற்றுண்டி சாலைக்கு தேவையான சில அதுக்கேற்ற விதமான ஒரு குறியீடு ஒன்று காணப்படும். அதே மாதிரி வலது குறைந்தோர்களுக்காக காட்டப்படுகின்ற ஒரு கதிரை போன்ற அமைப்பு காணப்படும். தொலைபேசி வசதி என்று சொல்லும் பொழுது அந்த ரிசீவர் என்று சொல்லுவோம், அதனுடைய வடிவம் அங்கே தொங்கவிடப்பட்டிருக்கும். அதே போல் ஒரு பொருள், ஒரு கண்ணாடியிலான ஒரு பொருள் உடைந்த நிலையில் காணப்படும், அது நொறுங்கக்கூடியது என பொருள்படும். இவ்வாறு பல குறியீடுகள் காணப்படுகின்றன. இந்த குறியீடுகளைப் போல் நிறைய இருக்கின்றது, இதனையும் தேடி அறிந்து கொள்ளுங்கள். நான் இப்ப கூறியது போல் சிற்றுண்டி சாலை தொடர்பாகவும் வலது குறைந்தவர்களுக்காகவும் தொலைபேசி வசதியான தன்மை இருக்கிறது என்பதையும் விமான நிலையம் என்பதற்கு ஒரு விமானத்தினுடைய குறியீடும் நொறுங்கக்கூடியது என்று கூறக்கூடிய சில பொருட்களுடைய நொறுங்கக்கூடிய பொருள் என்று காட்டுவதற்கும் காட்டப்பட்டு. எனவே பிள்ளைகள், இவ்வாறான சமிஞ்சைகள் அந்த குறியீடுகள் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு அதற்கேற்ற மாதிரி நாங்கள் அறிந்து கொண்டால் அந்த பயன்களை முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம் மாணவ செல்வங்களே, வீடுகளில் பாடசாலைகளில் பாதுகாப்பு குறைவான இடங்களை இனம் காண்பதற்காக சில இடங்களில் சமிஞ்சைகள் கூட எமக்கு தகவல்களை வெளிப்படுத்துகின்றன. உதாரணமாக பாருங்கள், நாம் வாழும் சூழல் வீடுகளாக இருக்கலாம் அல்லது எமது பாடசாலை சூழலாக இருக்கலாம், அங்கே கூட சில விபத்துகள் சில விபரீதங்கள் ஏற்படாதவாறு இருப்பதற்கு எங்களுக்கு இந்த சமிஞ்சைகள் உதவுகின்றன. உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் என்றால், பாதுகாப்பு குறைவான இடங்களை சுட்டிக்காட்டுவதற்கு சில இடங்களில் சிவப்பு நிற துணியால் அல்லது சில விளக்குகள் இடப்பட்டிருப்பதை காணலாம். அநேகமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெருந்தெருக்களில் வீதிகளில் சில வேளைகளில் அங்க வீதி செப்பனிடுவது அல்லது வீதி அமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மூலமாக இரவு வேளைகளில் ஒரு சிவப்பு விளக்கு ஒன்று அங்கே காட்டப்பட்டிருப்பது காணலாம். அங்கே அந்த சிவப்பு விளக்கு காட்டப்படும் பொழுது எங்களுக்கு அங்கே ஒரு சமிஞ்சை ஒன்று கிடைக்கிறது. அதே போல் சில சந்தர்ப்பங்களில் ஒரு பள்ளத்தாக்குகள் அல்லது பள்ளமான அல்லது விபத்துகள் ஏற்படக்கூடிய இடமாக இருந்தால் அங்கே சிவப்பு நிற துணியினாலோ அல்லது பொலித்தீன் போன்ற அமைப்பினாலோ ஒரு கொடி போன்ற அமைப்பை அங்கே காட்டியிருப்பார்கள். இது கூட பார்கள் எங்களுக்கு ஒரு தகவலை தருகின்றது. அவ்வாறாயின் இந்த சமிஞ்சைகள் என்று சொல்லும் பொழுது இந்த குறியீடுகள் மிகவும் அவசியமானது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளுங்கள். குறியீடுகள் என்பதும் இருக்கின்றன, அதேபோல் நான் கூறியது போல் சமிஞ்சைகளும் காணப்படுகின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் நன்கு அறிந்து கொண்டு ஒளி சமிஞ்சைகள் கூட எங்களுக்கு உதவுகின்றன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும். ஒளி சமிஞ்சை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், சைகைகள் மூலமாக காணப்படுவது. ஒளி சமிஞ்சைகள் அல்லது சைகைகள் மூலமாகவும் சில சந்தர்ப்பங்களில் நாம் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவுகின்றன. உதாரணமாக பார்த்தோமென்றால், எமது வாழ்க்கையில் காணக்கூடிய தகவல்கள் இந்த சமிஞ்சைகள் மூலமாக காணப்படுகிறது. உதாரணமாக பாருங்கள், வீட்டுக்கு வருகின்ற ஒரு தபாட்காரன் வீட்டுக்கு முன்னால் வந்தவுடன் அவர் வந்துவிட்ட தபாட்காரன் என்று சொல்லும் பொழுது அவர் சைகை கொடுப்பார். அந்த ஒளியை என்ன ஒளி மணி என சைக்கிள் காணப்படும், இந்த சைக்கிள் மணி இருக்கிறது தானே, அந்த சைக்கிள் மணியை அவர்கள் ஒலிக்கும் பொழுது தபாட்காரன் வந்துவிட்டார் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இப்படி அந்த ஒளி சமிஞ்சையும் எங்களுக்கு பெரிதும் உதவுகின்றது. இதே போல் நாங்கள் அடிக்கடி காணக்கூடிய ஒன்று தான் இந்த காவு வண்டி, நோயாளர்களை ஏற்றி செல்லக்கூடிய நோயாளர் காவு வண்டின்னு சொல்லுவோம், எம்பிலன்ஸ் என்று சொல்லுவோம். நீங்கள் கேட்டு பார்த்திருப்பீர்கள் அல்லது பார்த்திருப்பீர்கள் அவதானித்திருப்பீர்கள், அந்த நோயாளர்களை எடுத்து செல்லும் வண்டியிலும் கூட வெளியிடப்படும் ஒரு ஒளி சமிஞ்சை, சிவப்பு நிறமான ஒளி வெளியிடப்படும். அதே போல் அங்கே சமிஞ்சை என்று சொல்லும் பொழுது ஒளியுடன் ஒளியுடன் ஒளி சிகரம் ரெண்டும் வெளிச்சமும் தெரியும், அதே மாதிரி சிவப்பு நிற ஒளியும் கிடைக்கும், அதே மாதிரி அதனுடைய ஓசையும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது பாருங்கள், அந்த ஒளிக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், சைரன் என்ற ஒளி என்று சொல்லுவோம். அந்த ஒளி சைரன் ஒளி என கூறப்படுகிறது. அதாவது ஆம்புலன்ஸ் அல்லது நோயாளர் காவு வண்டியில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த சத்தத்தை, அந்த ஒளியை நாங்கள் கூறக்கூடிய ஒரு பெயர் என்னவென்றால் சைரன் ஒளியாகும். ஆகவே இங்கே ஒளி சமிஞைகள் மூலமாக ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது என்பதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆம் பிள்ளைகள், நோயாளர்கள் ஏற்றிச் செல்லக்கூடிய வண்டியிலிருந்து அந்த ஒளி வெளியிடப்படும் பொழுதே அந்த ஒளியானது பாதையிலிருந்து விலகி நிற்கவும் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பு பெறவும் இவ்வொளி உதவுகிறது என்பது எங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது அந்த நோயாளர் காவு வண்டியிலிருந்து வெளியிடப்படும் அந்த சைரன் ஒளியானது பாதையிலிருந்து விலகி நிற்கவும் எச்சரிக்கையாக பாதுகாப்பு பெறவும் இவ்வொளி உதவுகிறது என்பது எங்களுக்கு இந்த வேளையில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என் அன்பான மாணவர்களே, இறுதியாக இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பு தற்காலத்தில் எல்லோரும் விரும்பக்கூடியதும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமாக இருக்கின்ற சில ஊடகங்கள் உள்ளன. அவை தான் வானொலியும் தொலைக்காட்சியும். இப்போது பிள்ளைகள், வானொலி தொடர்பாகவும் தொலைக்காட்சி தொடர்பாகவும் சிலவற்றை நாம் பார்ப்போம். வானொலி என்பது எங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்களின் மிக பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதே போல் தொலைக்காட்சி தற்காலத்தில் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். எனவே பிள்ளைகள், இன்றைய நிகழ்ச்சியினூடாக பயன்படுத்தப்படுகின்ற தொடர்பு சாதனங்களில் வானொலி தொடர்பாக நாங்கள் பார்ப்போமானால், பல்வேறு தகவல்கள் காணப்பட்டாலும் கூட இவற்றில் நன்மை தீமைகளும் உள்ளன. இதில் காணப்படுகின்ற தகவல்கள் நாங்கள் நிறைய இருக்கிறது என்றாலும் இதன் மூலமாக பல நன்மைகளும் தீமைகளும் உள்ளன. உதாரணமாக நாங்கள் பார்ப்போமானால், வானொலியின் மூலம் செவிவழியாக செய்திகளையும் ஏனைய கதை இசை போன்றவற்றையும் கேட்டு இன்பம் அடையலாம். அதேபோல் எமக்கு விருப்பமான அலைவரிசையையும் கூட கேட்டு ரசிக்கலாம். உதாரணமாக தற்காலத்தில் பயன்பாட்டில் இருக்கின்ற சில அலைவரிசைகள் என்று சொல்லும் பொழுது தென்றல், வர்த்தக சேவை, அதேபோல் சக்தி எஃப்எம், உவா வானொலி எஃப்எம் என்பவற்றையும் கூறலாம். தற்காலத்தில் வானொலி பெட்டியை விட கையடக்க தொலைபேசிகள் மூலம் கூட வேலைகளை செய்து கொண்டே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான முறைகளில் வானொலியானது மிகவும் சிறப்பு பெற்றது ஒன்றாக கருதப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். எனவே இதற்கு ஏற்ற விதத்தில் இதன் மூலமாக சில தீமைகளும் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் பார்ப்போமானால், வானொலியை இயக்கிவிட்டு பார்ப்போமானால் அதில் அதிக ஒளி, அதாவது மிதமிஞ்சிய ஒளி செவிப்பறையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அறிந்திருக்க வேண்டிய விஷயம். சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சிலர் வீடுகளில் அந்த வானொலியை இயக்கியிருப்பார்கள் அதிக ஓசையுடன். அந்த வேளையில் எங்களுடைய ஒளி செவிப்பறையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதே போல் பிள்ளைகள், சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் செய்யும் வேலைகளில் கூட சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே மற்றவர்களுக்கு இடையூறாகவும் இல்லாது எங்களுடைய வானொலியை இயக்குவது மூலம் அதன் மூலமாக பல்வேறு தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்தபடியாக கூறினேன் பிள்ளைகள், தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி என்பது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நண்பர்களை போன்று நாங்கள் சிலர் பார்க்கிறார்கள். சிறுவர்களாகிய அல்லது மாணவர்களாகிய உங்களுக்கு அவசியமான தேவையான தகவல்களை அந்த தொலைக்காட்சி மூலம் நிறைய பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அதனை மீறி நாங்கள் சில காட்சிகளை, எங்களுக்கு தேவையற்ற காட்சிகளையும் அல்லது தேவையற்ற நிகழ்ச்சிகளையும் நாங்கள் பார்த்து அதன் மூலமாக கூட நாங்கள் சில வேலைகளில் எங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாததை கூட நாங்கள் பார்த்து ரசிக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு தொலைக்காட்சியோ வானொலியோ இருக்கின்ற இரண்டுமே மிக முக்கியமானது. ஆனால் எங்களுக்கு அவசியமான தேவையான தகவல்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் பார்ப்போமானால், வானொலியை விட சற்று வித்தியாசம் கொண்டது தான் தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சியினூடாக தற்காலத்தில் தொலைக்காட்சியானது எந்த ஒரு வீடுகளிலோ அல்லது எந்த ஒரு நிறுவனங்களிலோ எங்குமே இல்லாத இடம் இல்லை. அந்த வகையில் தொலைக்காட்சி சிறப்பு பெற்றதாக காணப்படுகிறது. இதன் மூலம் உலகின் பல்வேறு தகவல்களை கேட்கவும் பார்க்கவும் வாய்ப்புகளை கிடைக்கிறது. அதேபோல் எமக்கு விருப்பமான நிகழ்ச்சிகளை தெரிவு செய்து வீட்டில் இருந்தவாறே உலக நடப்புகளை கேட்டும் பார்த்தும் ரசிக்கலாம் என்பதை இந்த வேளையில் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்காலத்தில் இந்த தொலைக்காட்சி என சிறியனவும் பெரியனவுமாக அளவில் கூட காணப்படுகின்றது. இதன் மூலமாக சில தீமைகளும் காணப்படுகின்றன பிள்ளைகள். உதாரணமாக அதிகமாக நாங்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே இருந்தால் எங்களுக்கு கண் பார்வை சம்பந்தமான சில நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கண் பார்வை என்று சொல்லும் பொழுது அதிகமாக நாங்கள் தொலைக்காட்சியின் அருகில் நின்று பார்க்கும் பொழுது எங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. எனவே பிள்ளைகள், சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்களை பற்றியும் யோசித்து அதற்கேற்றவாறு நாங்கள் நடந்து கொள்வோமாயின் இதிலிருந்து கிடைக்கூடிய பயன்கள் நிறைய என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே பிள்ளைகள், இந்தைய நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஒரு சிறப்பானதாக காணப்படுகிறது என்பதை எங்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் கூறிக்கொள்ள விருப்பப்படுகின்றோம். அதே வேளையில் இன்றைய நிகழ்ச்சியின் மட்டுமன்றி இந்த நிகழ்ச்சியை விட ஒரே இடத்தில் அமர்ந்தவாறே இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வீடுகளில் இருந்தவாறே கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை சிறப்புற அமைத்துக் கொள்வதற்கு வழி சமைக்கும் என்று இந்த உவாவானொலி குருகுல நிகழ்ச்சி எதிர்பார்க்கின்றது. அதேபோல் நீங்களும் அதற்கேற்றவாறு உங்களை தயார் செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் விருப்பத்துடன் கேட்டுக்கொள்வதோடு, இறுதியாக உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியினூடாக இறுதியாக உங்களுடைய பெயர்களை பாராட்டுக்குரியவர்கள் என்று கருதக்கூடிய விதத்தில் சில வினாக்களை நாங்கள் உங்களுக்கு இறுதியில் தருவோம். அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடைகளை எங்களுக்கு யாருமே இதுவரையும் தராதது எங்களுக்கு வேதனைக்குரியதாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகள், தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். கேட்டு பயன்பெற என்பது எங்களுடைய ஆசையாகவும் விருப்பமாக இருக்கின்றது. எனவே இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட உங்களுக்காக உங்களுடைய பெயர்களை பாராட்டுக்குரிய பெயர்களாக இங்கே நாங்கள் தெரிவிப்பதற்கு ஆசைப்படுகின்றோம். அந்த வகையிலும் இன்றும் கூட ஒரு வினா உங்களுக்காக காத்திருக்கின்றது. எனவே நன்றாக அதனை கேட்டு குறித்துக் கொள்ளுங்கள். அதற்கான விடையை எங்களுடைய தொலைபேசி இலக்கமான 076-870-4329 என்ற இலக்கத்துக்கு SMS அல்லது ஷார்ட் மெசேஜ் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு அந்த தகவலை எங்களுக்கு அதனூடாக எங்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு அதற்கான கேள்வியையும் நாங்கள் கூறுகின்றோம். அதாவது உங்களுக்குரிய கேள்வி, WWW என்ற சுருக்கெழுத்துக்களின் விரிவாக்கம் யாது? இது ஏற்கனவே பாடத்தினூடாக நான் கூறியிருக்கின்றேன். கேட்டிருந்தால் இதனை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கான விடையை நீங்கள் எங்களுக்கு SMS-னூடாக அனுப்புங்கள். கட்டாயமாக உங்களுடைய பெயரையும் உங்களுடைய வகுப்பு மற்றும் பாடசாலை என்பவற்றையும் குறித்து எங்களுக்கு அனுப்புவார்களாயின் அடுத்து வரும் நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயர்களை நாங்கள் இங்கே கூறி உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆமாணவர் செல்வங்களே, இன்றைய நிகழ்ச்சியானது உங்களுக்கு மிகவும் சிறப்பு அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் இறுதியாக நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தவறாது இவர் நிகழ்ச்சிகளை பிறகு எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, தொடர்ச்சியாக இந்நிகழ்ச்சியை திறம்பட நடாத்துவதற்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கி வரும் பண்டாரவளை கல்வி பணிமனை உதவி கல்வி பணிப்பாளர் திரு யோகேஸ்வரன் ஐயா உட்பட ஏனைய ஆசிரியர் ஆலோசகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய எமது உவாவானொலி ஒளிபரப்பாளர் திரு ரமேஷ் அவருக்கும் பாடசாலை முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் ஆசிரியர் கானா சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை ஆரம்ப பிரிவு ஆசிரியர். எனவே பிள்ளைகள், மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.